بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآخبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة جنيتكم ملبكم رياء الله إن الذي يرك عليه سهودر سهودر عليه السلام عليكم ورحمة الله وبركاته ريوانين تنبرم أرولينال إما دوالويل மற்றும் ஒரு முறை இந்த புனித மாதத்தை அடையும் வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்களித்தான். மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தின் நாட்களும் இரவுகளும் எங்களை தாண்டி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய நோன்புடன் இணைத்து இன்னும் பல நற்கிரிகைகளை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆர்வத்துடனும், அதே நேரத்தில் எங்களுடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற தேட்டத்திலும் இவ்வாறான ஒன்றுகூடல்களை நாங்கள் விட்டிருக்கின்றோம். எத்தனை தலைப்புகளை இந்த மாதத்தில் நாம் தெரிவு செய்தாலும், இந்த மாதத்தில் நாம் அல் குர்ஆனை பற்றி அதிகம் பேசவில்லை என்று சொன்னால், இந்த மாதத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அநியாயமாகத்தான் நாம் அதை பார்க்கின்றோம். ஏனென்றால் 12 மாதங்களின் பட்டியலில் அல்லாஹு தஆலா ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தின் பெயரை மாத்திரம் தான் குர்ஆனிலே பிரஸ்தாபித்து கூறுகின்றான். அந்த ரமலான் என்ற மாதத்தை அல்லாஹு தஆலா கூறுமிடத்தில், இந்த ரமலானில் உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கினேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. மாறாக எதற்காக அந்த ரமலானுடைய பெயரை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிய வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த ரமலானிலேதான் அருள்மறை அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா எமக்கு இறக்கி அருளினான் என்ற விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா அந்த மாதத்தின் பெயரை குர்ஆனிலே பதிய வைத்திருக்கின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், அது நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்திலே இன்ன பல சிறப்புகள் இருக்கின்றன. அந்த மாதத்திலே பல விடயங்கள் அமையப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் எதையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடவில்லை. மாறாக என்ன சொல்லுகின்றான், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அருள்மறை அல் குர்ஆனை இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். இந்த குர்ஆன் அருளப்பெற்ற மாதம். ஹுதல் லின்நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழியாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கியது மாத்திரமின்றி, வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடிய தெளிவான அத்தாட்சிகளை, தெளிவான ஆதாரங்களை உள்ளடக்கியதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக, சுன்னாவையும் பிதாவையும் ஹலாலையும் ஹராத்தையும் அனைத்து விடயங்களையும் பிரித்து காட்டக்கூடிய தெளிவான அத்தாட்சிகளை, ஆதாரங்களை உள்ளடக்கியதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி அருளியதாக கூறுகின்றான். இது போன்ற ஒரு மாதத்திலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய மகத்துவமிக்க ஒரு இரவிலே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினான். அப்படி என்று சொன்னால், இந்த மாதத்துக்கு சிறப்பு என்றாலும் அது குர்ஆன் இறங்கப்பெற்ற மாதம் என்ற காரணத்தினால்தான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்றாலும், அது எதற்காக என்று சொன்னால், குர்ஆன் இறங்கப்பெற்ற காரணம், மாதம் என்ற நாள் என்ற ஒரே காரணத்தினால்தான். அப்படி என்றால் சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அருள்மறை அல் குர்ஆனுடன் நாங்கள் மிக நெருங்கிய ஒரு சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனை படிப்பதற்கு, அதை விளங்குவதற்கு, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு, அந்த குர்ஆனின் வழிகாட்டலின் பக்கம் மற்றவர்களை அழைப்பதற்கே, அந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு போதிப்பதற்கென்ற குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகள் அனைத்தையும் ஒருமித்து சாதிப்பதற்கு செய்வதற்கு வசதி வாய்ப்புள்ள ஒரு மாதமாகத்தான் இந்த குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் அமையப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, எங்களுடைய இன்றைய தலைப்பை குர்ஆனை நாம் எப்படி ஆய்வு செய்வது, அந்த குர்ஆனை எப்படி நாங்கள் விளங்குவது, அந்த குர்ஆனுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்பது தொடர்பாக ஒரு நீண்ட தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமான சில விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே பார்ப்பதற்கு முயற்சிப்போம். அருள்மறை அல் குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நீண்ட சத்தியங்கள் இடம்பெற்ற ஒரு அத்தியாயமாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்குகின்றார்கள். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா 11 விடயங்களின் மீது சத்தியம் செய்கின்றான். சூரியனின் மீது சத்தியமாக, வதுஹாஹா அந்த சூரியனுடைய பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, வல்கமரி இதா தலாஹா அந்த சந்திரன் சூரியனை அடுத்து வரக்கூடிய நேரத்தில் அந்த சந்திரனின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா ஜல்லாஹா அந்த பகல் சூரியனை வெளிப்படுத்தி விட்டது என்று சொன்னால் அந்த பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹா மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها வானத்தின் மீது சத்தியமாக, அதனுடைய அழகிய இந்த கட்டமைப்பின் மீது, இந்த வானம் அழகாக எந்த விதமான அதிக அதாவது ஆதாரங்களும் இல்லாமல் உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த வானத்தின் மீது சத்தியமாக, والارض وما طحاها பூமியின் மீது சத்தியமாக, இந்த பூமி விரிக்கப்பட்டிருப்பதன் மீதும் சத்தியமாக, ونفس وما سواها மனித ஆன்மாவின் மீதும், அந்த ஆன்மாவை படைத்தவன் மீதும், அதை சரி செய்தவனின் மீதும் சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு உடையத்தை சொல்லுகின்றான். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வகத் கஹாப மன் தஸ்ஸாஹா ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வகத் கஹாப மன் தஸ்ஸாஹா. இந்த 11 சத்தியங்களை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த சத்தியத்துடைய முடிவிலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுகின்றான். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். வகத் கஹாப மன் தஸ்ஸாஹா, இந்த ஆன்மாவுக்கு யாரெல்லாம் களங்கம் விளைவித்துக் கொள்கின்றார்களோ இவர்கள் தோற்று விட்டார்கள், இவர்கள் நட்டப்பட்டு விட்டார்கள் என்ற கருத்தை சொல்லுகின்றான். அப்படி என்று சொன்னால் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு கணம் நின்று யோசிக்க வேண்டும். இவ்வளவு தூர சத்தியங்களை அல்லாஹு தஆலா தொடராக சங்கிலி தொடராக சொல்லிவிட்டு மனித ஆன்மாவை ஒரு மனிதன் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அதனால் தான் அவனுக்கு இம்மை மறுமையில் வெற்றி என்று சொன்னால், இந்த ஆன்மாவை எப்படி பரிசுத்தப்படுத்துவது, ஒரு மனிதன் அவனுடைய இந்த நஃப்ஸை எப்படி பரிசுத்தமானவனாக வைத்திருப்பது என்று சொன்னால், அதற்கு மிக பிரதானமான அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு உடையம்தான் ஏகத்துவம். ஏகத்துவத்தின் மூலமாக, தௌஹீதின் மூலமாக ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கலாம். இந்த உலகத்திலும் அவன் பரிசுத்தமானவனாக வாழலாம், நாளை மறுமையிலும் அவன் பரிசுத்தமானவனாக நிரந்தர சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக மாறிவிடலாம். அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை சந்திக்க சென்ற விடயத்தை அல்லாஹு தஆலா பிரஸ்தாபித்து சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றான், இஸ்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, மூசாவே நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், இன்னஹு தகா அவன் எல்லை மீறி இருக்கின்றான், வழிகாட்டிலே எல்லை மீறி இருக்கின்றான், குஃபிரிலே ஷிர்கிலே அவன் அத்துமீறி இருக்கின்றான், அவனிடத்திலே நீங்கள் கேளுங்கள், ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா, நீ பரிசுத்தமானவனாக மாறுவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கின்றதா, வஅஹ்தியக இலா ரப்பிக ஃபதஹ்ஷா, உன்னுடைய இரட்சகனின் மீது நான் உனக்கு வழிகாட்டட்டுமா, அந்த இறைவனை நீ வாழும் காலத்திலே அஞ்சு வாழலாமே என்று அவனுக்கு ஆசையூட்டி ஏகத்துவத்தின் பக்கம் அவனை அழையும் என்று அல்லாஹு தஆலா நபி மூசாவுக்கு கட்டளையிடுகின்றான். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பிரயோகிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள், ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா, ஃபிரௌனே உனக்கு பரிசுத்தமாகுவதற்கு சுத்தமாகுவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கின்றதா என்று சொன்னால், நீ இருக்கக்கூடிய கொள்கை அந்த ஷிர்கு, அந்த குஃபர், அந்த வழிகேடு அது அசுத்தமானது. அதிலே இருந்து விலகி வந்து பரிசுத்தமான பாதைக்கு உனக்கு வருவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கின்றதா என்று கேளும் என்று சொல்லுகிறேன். ஆகவே இந்த வசனத்தினூடாக இன்னும் பல வசனங்கள் குர்ஆனில் இருக்கின்றவர்களே, இந்த ஏகத்துவம் ஒரு மனிதனுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக பிரதானமான அம்சமாக இருக்கின்றது. சரி, அந்த ஏகத்துவத்துடைய அரணுக்குள்ளே ஒரு மனிதன் வந்து விட்டான் என்று சொன்னால், அதற்கு பிற்பாடு அவனுடைய ஆன்மாவை எப்படி அடிக்கடி பரிசுத்தமானவனாக வைத்திருப்பது என்று சொன்னால், அதற்கு மிக பிரதானமான வழிதான் இந்த அருள்மறை அல் குர்ஆன் இடத்திலே அவன் வருவது. அந்த குர்ஆனுடன் நெருங்கிய சகவாசத்தை, தொடர்பை அவன் ஏற்படுத்திக் கொள்வதை, அந்த குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சிப்பதை, அந்த குர்ஆனை நாள்தோறும் படிப்பதற்கும் அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கும் அவன் முயற்சிப்பது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே எத்தனை ஆயிரம் நூல்கள் எழுதப்பட்டிருந்தாலும், எத்தனை கதைகள் கற்பனை செய்து வரையப்பட்டிருந்தாலும், எத்தனை செய்திகள் தகவல்கள் இன்று இந்த தகவல் தொடர்பு சாதனங்களிலே அமையப்பட்டிருந்தாலும், இந்த குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த இந்த அருள்மறை அல் குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய உத்தரவாதம் எந்த ஒரு நூலுக்குமே உலகத்திலே கிடையாது. ஏனென்று சொன்னால், இந்த குர்ஆன் அதை இறக்கி அருளிய அல்லாஹ் எவ்வளவு வல்லமை மிக்கவன், அதை அல்லாஹுடத்திலே இருந்து நபிக்கு சுமந்து வந்த அந்த வானவ தலைவர் ஜிப்ரீல் எவ்வளவு நம்பகமானவர், அதை பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு படைப்பினங்களிலே உயர்ந்தவர்கள், அந்த குர்ஆன் எவ்வளவு உண்மையானது. இப்படிப்பட்ட எல்லா விதமான உத்தரவாதங்களையும் பெற்ற ஒரு நூல் இன்று உலகத்தில் இருக்கும் என்றிருந்தால் அது அல் குர்ஆன் மாத்திரம்தான். ஏனென்றால் அந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப பகுதியிலே அல்லாஹு தஆலா ஒரு சவாலுடைய துணியிலே ஒரு விடயத்தை சொல்லுகின்றான், அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த அருள் வேதத்திலே உங்களுக்கு இம்மியளவும் சந்தேகம் கிடையாது. சந்தேக கண்ணுடன் இந்த குர்ஆனிடத்திலே நீங்கள் வரக்கூடாது. ஆனால் வந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு இது அல்லாஹுடைய வார்த்தைதான் என்ற மன உறுதியுடன், மன நிறைவுடன் தான் அந்த குர்ஆனிலே இருந்து அவர்கள் விலகி சென்றிருக்கின்றார்கள். சத்தியத்துக்கு சரணடைந்துதான் அந்த குர்ஆனை விட்டும் அவர்கள் கிளம்பியிருக்கின்றார்கள். இதற்கு பல ஆதாரங்களை, பல விடயங்களை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள் சோர்களே. ஆகவே அந்த குர்ஆனிடத்திலே ஒரு மூமின் வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த அருள் வாக்கிலே, இந்த குர்ஆனிலே அணுவளவும் சந்தேகத்துக்கு இடம்பாடே இல்லை. இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே இருந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தால், அந்த குர்ஆனிலே பலவிதமான சந்தேகங்களை, பலவிதமான முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். وَلَوْ كَانَ مِنْ عِنْدِ غَيْرِ اللَّهِ لَوَجَدُوا فِيهِ اخْتِلَافًا كَثِيرًا. அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே இருந்து இந்த குர்ஆன் முஹம்மதுக்கு வந்து சேர்ந்திருந்தால், لَوَجَدُوا فِيهِ اخْتِلَافًا كَثِيرًا, அதிலே முன்னுக்கு பின் எத்தனையோ முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். முரண்பாடு இல்லாத ஒரு வார்த்தை என்று சொன்னால், ஒரு கூற்று என்று சொன்னால், ஒரு பொக்கிசம் என்று சொன்னால், அது குர்ஆன் மாத்திரம்தான் சகோதரர்களே. இன்று ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ வேண்டிய தேவையில்லை. ஒரு மாதத்திலே அவன் பேசிய பேச்சுக்களை, அவன் கொடுத்த வாக்குறுதிகளை, அவன் செய்த சொன்ன செய்திகளை, தகவல்களை எல்லாம் திரட்டி எடுத்தோம் என்று சொன்னால், அதிலே பல நூறு முரண்பாடுகளை இன்னும் ஒரு மனிதனினால் பார்க்கலாம். ஆனால் குர்ஆனை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக நபிக்கு இறக்கி வைக்கவில்லை. சுமாராக 23 வருட காலம், அந்த 23 வருட காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு, பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார்கள். மக்காவுலே ஒரு காலம் அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு காலம், மதீனாவுலே சுதந்திரமாக செயல்பட்ட ஒரு காலம், யுத்த கலங்களிலே எதிரிகளை சந்தித்த காலம், எத்தனையோ பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் நிறைந்த சூழலிலே தான் குர்ஆன் இறங்கப்படுகின்றது. அந்த குர்ஆன் மக்காவுல இறங்கிய முதலாவது வசனத்துக்கும் மதீனாவுல இறங்கிய கடைசி வசனத்துக்கும் இடையில் எல்லா வசனங்களையும் ஒன்று திரட்டி பார்த்தாலும் ஒன்றுக்கு பின் எந்த முரண்பாட்டையும் யாரினாலும் அணு அளவும் இம்மி அளவும் அந்த குர்ஆனிலே தேட முடியாத அளவுக்கு அதை உறுதிமிக்க ஒரு வாக்கு மூலமாக அல்லாஹு தாலா ஒரு கூற்றாக அல்லாஹு தாலா ஆக்கி அருளிவிட்டான். அப்படி என்று சொன்னால் அந்த குர்ஆனிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று அல்லாஹு தாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், இந்த குர்ஆன் மிகைத்திருக்கக்கூடிய ஒரு வேதமாக இருக்கின்றது, அனைத்தையும் மிகைத்திருக்கக்கூடியது. லயாத்தீஹில் பாத்திலும் மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத். இந்த குர்ஆனிடத்திலே அசத்தியம் வருவதற்கு எந்த ஒரு வழியையும் அல்லாஹு தாலா விட்டுவிடவில்லை. அதற்கு முன்னாலோ அதற்கு பின்னாலோ எந்த ஒரு தனி மனிதனுடைய கூற்றையோ ஒரு சமுதாயத்துடைய கருத்தையோ அதற்குள்ளே புகுத்துவதற்கான எந்த ஒரு வழியையும் வைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த குர்ஆன் எங்கு பாதுகாக்கப்பட்டது? மனித உள்ளங்களிலே பாதுகாக்கப்பட்டது. ஃபி சுதூரில் லதீன ஊதுல் இல்ம், அறிவு கொடுக்கப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அந்த குர்ஆனிலே முன்னாலோ பின்னாலோ எந்த விதமான கருத்து முரண்பாடுகள் வருவதற்கும் அசத்தியங்கள் நுழைவதற்குமான வழியை அல்லாஹு தாலா வைக்கவில்லை. அதற்கு முழுமையான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்திருக்கின்றான். இதுவும் அல்லாஹு தாலாவுடைய ஒரு உறுதிமிக்க ஒரு வாக்கு மூலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த குர்ஆன் அல்லாஹுடைய புறத்திலே இருந்து ஜிப்ரீல் மூலமாக நபிக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், முஹம்மதே, நீங்கள் இந்த குர்ஆன் உங்களுக்கு யாரிடத்திலே இருந்து கொடுக்கப்படுகின்றது? மில்லதுன் ஹகீமின் அலீம், ஞானமிக்கவன் அறிவுமிக்க அல்லாஹுடத்திலே இருந்துதான் இந்த குர்ஆன் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் சமயத்திலே அந்த குர்ஆனிலே ஒரு கூற்றை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அது அறிவு எந்த அளவு முன்னேறினாலும் தொழில்நுட்பம் அதனுடைய முன்னேற்றத்தின் உச்சகட்டத்தை அடைந்தாலும் அன்று ஒட்டக யுகத்திலே பாலைவனத்திலே இந்த அறிவு முன்னேற்றங்களை கற்பனை கூட பண்ணி பார்க்காத சமுதாயத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொக்கிசம் இந்த குர்ஆனுடைய கூட்டிலே இவ்வளவு அறிவு முன்னேறிய காலத்திலே கூட அந்த கூட்டிலே எந்த விதமான முரண்பாடும் இருக்க முடியாது. யாருக்காவது சொல்லாம சோர்களே, யாருக்காவது இந்த உத்தரவாதத்தை கொடுக்கலாமா? அன்று சொன்ன அதே கூற்றுதான் இன்றும். இன்றே நாடுகளுடைய மிகப்பெரிய தலைசிறந்த நாடுகள் உலகத்தையே ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய நாடுகளுடைய யாப்புக்கள் சட்ட கோவைகள் என்னவாகின்றது? நாளுக்கு நாள் திருத்தங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றது. ஏன் உலக முன்னேற்றத்தோட ஒத்து போக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக திருத்தங்கள் தேவை. ஆனால் இந்த குர்ஆன் உலகம் எவ்வளவு முன்னேறினாலும் மில்லதுன் ஹகீமின் அலீம், வஇன்னக லதுலக்கல் குர்ஆன மில்லதுன் ஹகீமின் அலீம், ஞானமிக்க அறிவுமிக்க அல்லாஹுடைய புறத்திலே இருந்துதான் நபியே உங்களுக்கு இந்த வேதம் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இது உறுதிமிக்க வேதமாக இருக்கின்றது, ஞானமிக்க அல்லாஹுடத்திலே இருந்து உங்களுக்கு அருளப்பட்டது. சரி, அதை எடுத்து வந்த ஜிப்ரீலுடைய நிலை என்ன? அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அகிலத்தார்களின் இரட்சகன் அல்லாஹுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது, அவனின் மூலமாக இறக்கி அருளப்பட்டதாக இருக்கின்றது. நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முந்திரீன். நஸல பிஹி ரூஹுல் அமீன், அர் ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அல் அமீன், நம்பகமானவர், வானுலகத்திலே நம்பகமிக்க ஜிப்ரீலுடைய கையிலே தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை நபிக்கு அனுப்பி வைக்கின்றான் ஜிப்ரீலின் மூலமாக. எதற்காக? அந்த ஜிப்ரீல் அல்லாஹுடத்திலே இருந்து அதை கேட்டு அதை எடுத்து வந்து நூல் வடிவமாக நபியிடத்திலே ஒப்படைத்தார்களா? நபிக்கு எழுத படிக்க தெரியாது. அலா கல்விக், உங்களுடைய உள்ளத்திலே தான் அது போடப்பட்டது. லிதகூன மினல் முந்திரீன், நீங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இந்த குர்ஆன் உங்களுடைய உள்ளத்திலே போடப்பட்டது. அந்த குர்ஆன் இறங்கப்படக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனிலே எதையும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி வேகமாக அவர்களுடைய உதட்டை நாவை உசுப்பிக் கொண்டிருப்பார்கள், வாயை உசுப்பிக் கொண்டிருப்பார்கள்.
لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه محمد إن القرآن முழுமையாக உங்களுக்கு இறக்கி முடிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த வஹீ முடிந்து முடிவதற்கு முன்னால் லா துஹர்ரிக் பிஹி லிஸானக் நீங்கள் அமைதியாக இருந்து செவிசாய்த்து மௌனமாக இருந்து நீங்கள் அதை உள்வாங்குங்கள் லா துஹர்ரிக் பிஹி லிஸானக் லிதஅஜல பிஹி அந்த குர்ஆன் அவசரமாக மனநமிட வேண்டும் என்று நீங்கள் அவசரப்படாதே அவசரப்படாதீர்கள் இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு அதை உங்களுடைய மனதிலே பதிய வைப்பது எங்களுடைய பொறுப்பு அதை அல்லாஹு தஆலா நபியுடைய அடிமனதிலே பதிய வைத்து விட்டான் சுப்ஹானல்லாஹ் அதிலே எந்த விதமான மாற்றங்களும் மறதியும் ஏற்படாத அளவுக்கு அந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா பதிய வைத்து விட்டான் இப்படிப்பட்ட உத்தரவாதங்கள் மிக்க ஒரு குர்ஆனை தான் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் சொர்களே அப்படி என்றிருந்தால் இந்த குர்ஆனை ஒரு மனிதன் எப்படி இந்த குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது இந்த குர்ஆனுடன் எப்படி அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இந்த குர்ஆனை ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாற்றிக்கொள்வது குர்ஆனிலே சுமார் 3 வசனங்கள் இந்த தலைப்பிலே வந்திருக்கின்றது ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் அஃபலா யதபரூனல் குர்ஆன் ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا سورة النساء 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த மக்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க கூடாதா ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا அல்லாஹ் அல்லாதவர்களுடைய புறத்தில் இருந்து இது வந்திருந்தால் அதிலே முன்னுக்கு பின் எத்தனையோ முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் ஆகவே இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்திருக்கின்றது இதிலே முரண்பாடு இல்லை என்று சொன்னால் அதனுடைய சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம்தான் ஆகவே அதை அவர்கள் சிந்திக்க கூடாதா என்று ஒரு இடத்திலே கேட்கின்றான் சூரத்து முஹம்மதுடைய 24வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கேட்கின்றான் அஃபலா யதபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க கூடாதா அல்லது அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் தானா போடப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் தானா போடப்பட்டிருக்கின்றன இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் கிதாபுன் அன்ஸல்லாஹு இலைக முபாரக்கும் நபியே உங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த பாக்கியமிக்க குர்ஆனை இறக்கி வைத்தான் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியதக்கர உலுல் அல்பாப் அந்த குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி இன்னும் சில தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள் அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி சிந்திப்பது என்று சொன்னால் அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது அதேபோன்றே ஒளிய ததக்கர உலுல் அல்பாப் புத்தியுள்ளவர்கள் அதன் மூலமாக படிப்பினை பெறுவதற்காக வேண்டியும் இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா பாக்கியமிக்க இந்த அருள்முறை அல் குர்ஆனை உங்களின் மீது இறக்கி வைத்தான் ஆகவே இந்த குர்ஆனை ஒரு மனிதன் சிந்திப்பது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுகின்றது இந்த குர்ஆனை எப்படி சிந்திப்பது தத்பூர் என்று சொன்னால் என்ன குர்ஆனை சிந்திப்பது என்று சொன்னால் சிலர்கள் நினைக்கின்றார்கள் எமக்கு மொழியாற்றல் இல்லை இந்த குர்ஆனை படிப்பதற்கான வசதி வாய்ப்பு இல்லை இந்த குர்ஆனை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை அது அறிஞர்களுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது ஆகவே அந்த குர்ஆனை வெறுமே ஓதிக்கொண்டு மாத்திரம் இருக்கின்றார்கள் ஏன் குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ல அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃப் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு குர்ஆனிலே ஒரு எழுத்தை ஓதினால் அந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ல அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று சொல்லவில்லை வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃப் அலிஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து இன்னும் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படி தெரியுமா அலிஃப் என்று நீங்க உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் 3 எழுத்து உச்சரிக்கப்படுகின்றது அ லே இஃப் இந்த 3 எழுத்துக்கு 30 நன்மை லாம் என்ற நேரம் 3 எழுத்து உச்சரிக்கப்படுகின்றது மீம் என்ற நேரத்தில் 3 எழுத்து உச்சரிக்கப்படுகின்றது 90 நன்மை என்று கூட இந்த ஹதீஸுக்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் ஏன் அ லா ம என்றா தான் 3 எழுத்து அலிஃப் லாம் மீம் என்று சொன்னா 9 எழுத்து அப்படியே இல்லையா அல்ஹம்து என்று சொன்னால் எத்தனை எழுத்து 5 எழுத்து அல்ஹம்து 5 எழுத்து 50 நன்மை நியாயம் ஆனால் அலிஃப் லாம் மீம் என்ற நேரத்தில் 9 எழுத்து உச்சரிக்கப்படுது அப்ப 90 நன்மை அங்கே இருக்கின்றது
90 நன்மை இருக்கின்றது. ஆம், குர்ஆனை வெறுமே நன்மையை அடைவதற்காக வேண்டி மாத்திரம் ஓதுவது அல்ல சகோதரர்களே, இது குர்ஆனுடைய ஒரு பகுதி. ஆனால் அத்துடன் சேர்ந்து அதிலே இன்னும் பல அம்சங்கள் இருக்கின்றது. அந்த குர்ஆனை ஒரு மனிதன் ஓதுவதிலே மிக முக்கியமான இன்னும் பல அம்சம் இருக்கின்றது. அதிலே ஒன்றுதான் அந்த குர்ஆனை ஒரு மனிதன் ஓதுவது, அதற்கு நன்மை இருக்கின்றது. அதே போன்று முனாஜாத், அந்த குர்ஆனை உடையவனுடன் ஒரு மனிதன் அதை படிக்கக்கூடிய அந்த குர்ஆனை ஓதக்கூடியவன் ஒரு சம்பாஷணை செய்கின்றான். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு மனிதன் ஓத ஆரம்பித்தான் என்று சொன்னால், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பது? பெரிய சூறாக்களுக்கு எல்லாம் போதேவல்ல. நாங்கள் இந்த ரமலான்ல இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இன்னைக்கு மாத்திரம் இந்த இரவு தொழுகையில, நாங்கள் தொழுது முடித்த இரவு தொழுகையில எத்தனை தடவை ஓத கேட்டோம் சொல்லுங்க? இமாம் 13 ரக்காத் தொழுவிச்சாரே, இஷாவுடைய 2 ரக்காத் சேர்த்து 15 ரக்காத், அப்படித்தானே? 15 தடவை இப்ப நாம் தொழுது முடித்த இந்த ஒரு மணி நேர தொழுகையில சுமார் 15 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத கேட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஜ்ருக்கு 2 தடவை கேட்கின்றோம், மக்ரிபுக்கு 2 தடவை கேட்கின்றோம், ஜும்மாவுடைய நாளையிலே கேட்கின்றோம். இது போக நாம ஓதுகின்றோம் எத்தனை தடவைகள்? துஹர்ல 4, அசர்ல 4, இஷாவுடைய பிந்திய 2 ரக்காத்திலே 2 தடவை, மக்ரிபுடைய கடைசி ரக்காத்தில் 1 தடவை. முன்பின் சுன்னத்துகள் அதிகமாகவே இந்த காலங்களில் நாங்கள் தொழுகின்றோம். அப்படி என்றிருந்தால் இந்த குர்ஆனை நாங்கள் எத்தனை தடவை எங்களுடைய காதுகளினால் கேட்கின்றோம், எத்தனை தடவை நாம எங்களுடைய காதுகளுக்கு கேட்க வைக்கின்றோம், நாமவே ஓதி எங்களுடைய காதுக்கு நாம் கேட்க வைக்கின்றோம், பிறவின் மூலமாக நாம் கேட்கின்றோம். அப்படி என்றிருந்தால் இந்த முனாஜாத், இந்த குர்ஆனுடன் ஒரு சம்பாஷணை, ஏன் இது கலாமுல்லாஹ், அல்லாஹ் நம்மளோட நேரடியாக இருந்து பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, யா ஐயுஹன்னாஸ், ஒட்டுமொத்த மக்களை என்று அழைத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் ஃப்ரெஷ்ஷாக பேசிட்டு இருக்கிறான் அர்த்தம். இப்ப நம்மளோட பேசுற மாதிரி தான், யா ஐயுஹல்லதீன ஆமனு. நாம் அல்லாஹுடன் பேசுகின்றோம் எப்பொழுது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், நாம் அல்லாஹுடன் பேசுகின்றோம், அல்லாஹ் நம்மளுடன் பேசுகின்றான். அப்ப இந்த குர்ஆன்ல வெறுமை ஓதுவது அல்ல, எழுத்தை புரக்கி புரக்கி ஓதுவது அல்ல, அந்த குர்ஆனில் இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது, முனாஜாத். அந்த அல்லாஹுடன் நாங்கள் என்ன செய்வது? உரையாடுவது, அவனோடு உரையாடுவது, மஸ்அலா அவனிடத்திலே கேட்பது. நபி அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அந்த குர்ஆனிலே நரகத்தை பற்றி ஒரு வசனம் வந்துவிட்டது என்று சொன்னால் நரகத்துடைய வேதனையிலே இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். சூனத்தை பற்றிய ஆசையூட்டி ஒரு வசனம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த சூனத்தை அல்லாஹுடத்திலே கேட்பார்கள். இப்படியாக பிரார்த்தனை, அல்லாஹுடத்திலே நாங்கள் பேசுவது, இந்த முறையிலே இதுவும் குர்ஆனுடைய ஒரு பகுதி. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விடயத்துக்கு நாங்கள் வருவோம். அடுத்ததாக இந்த குர்ஆனின் மூலமாக அதனுடைய அறிவுகளை எடுத்துக்கொள்வது. 4வது விடயம், அந்த குர்ஆனை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்காக அதிலே உள்ள அமல் செய்வதற்கான விடயங்களை எடுத்துக்கொள்வது. அடுத்தது இந்த குர்ஆனின் மூலமாக நோய் நிவாரணத்தை பெறுவது, எங்களுடைய உள நோய்களாக இருக்கலாம், வெளியுறுப்புகளுடைய நோய்களாக இருக்கலாம், இதற்கான ஷிஃபாவை தேடுவது, இதற்கும் தான் குர்ஆன். இந்த 5 அம்சங்களும் குர்ஆனிலே பேணப்பட வேண்டும். குர்ஆனை ஒரு மனிதன் படிப்பது, அந்த குர்ஆனை ஒரு மனிதன் வைத்திருந்தால் அதை படிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடன் அவன் சம்பாஷிக்கின்றான், அந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள்வது. அதே நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அவனுடைய விடயங்களை, தேவைப்பட்ட விடயங்களை அவ்வப்போது அந்தந்த வசனங்கள் வரக்கூடிய நேரத்திலே கேட்டுக்கொள்வது. அதே போன்று அந்த குர்ஆனுடைய அறிவுகளை எடுத்து அதை செயல்படுத்துவது. இறுதியாக அதன் மூலமாக அவனுடைய நோய்களுக்கு நிவாரணத்தை இந்த குர்ஆனின் மூலமாக பெற்றுக்கொள்வது. இந்த 5 அம்சங்களும் குர்ஆனிலே பேணப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பது? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர்ல பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்ற சொற்களே. ஏன் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் கிதாப், தாய் வேதம் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபாத்திஹா, ஃபாத்திஹத்துல் கிதாப். அதே போன்று அல்லாஹ் வைத்து ஒரு பேர் இருக்கின்ற சொற்களே. அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க பாக்க யாராவது? நிறைய பேங்க் கட்டிருப்பீங்களே. அஸ்ஸலா, அஸ்ஸலா. அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? அஸ்ஸலா. நபியர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக ஹதீஸ் குத்சியிலே, கசம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். சூரத்துல் ஃபாத்திஹாவை இந்த பயானை கேட்டதற்கு பின்னால் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய விதம் மாறுபட வேண்டும். இதற்காகத்தான் சகோதரர்களை இப்படிப்பட்ட பயான்கள், இப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய இரவுலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள், இந்த அமர்வுகள் எதற்காக என்று சொன்னால், இந்த குர்ஆனிலே ஒரு சிறிய பகுதியையாவது நாங்கள் சிந்திப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்வது, அதற்காக முயற்சி செய்வது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, கசம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். அஸ்ஸலா என்று சொன்னால் இந்த இடத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் இரண்டு பகுதிகளாக நான் பிரித்திருக்கின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இனி சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலால் இருந்து இந்த எளிமையான இந்த குடிசையிலே, இந்த பள்ளியிலே, இந்த பாதையிலே, இந்த இருட்டு அறையிலே, இந்த வாகனத்திலே தொழக்கூடிய எண்ணை பார்த்து அல்லாஹு தாலா பேசுகின்றான். அந்த உணர்வை நாம் ஏற்படுத்தினால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு தனிப்பெரும் இன்பத்தை காணலாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், கசம் து ஸலாத பைனி வ பைன அப்தி நஸ்ஃபைன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் சரி பாதியாக நான் பிரித்து விட்டேன். அவனுக்கு ஒரு பகுதி, எனக்கு ஒரு பகுதி. லா இலாஹ இல்லல்லாஹ் யார் சொல்றான்? குர்ஆனை இறக்கி அருளிய அல்லாஹ் சொல்லுகின்றான். அதை அவனுடைய அருள்மறை அல் குர்ஆனுடைய தோற்றுவாயாக முதல் அத்தியாயமாக தெரிவு செய்து அல்லாஹ் சொல்லுகின்றான். மாத்திரமின்றி அதை தொழுகையிலே மடக்கி மடக்கி ஓதப்பட வேண்டும். அஸ்ஸபுல் மசானி. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கின்றது. என்ன பல பேர்கள் இருக்கின்றது? அஸ்ஸபுல் மசானி, மடக்கி மடக்கி ஓதப்படக்கூடிய ஏழு வசனங்கள். ஏன் ஒரு நாளைக்கு பல தடவைகள் திருப்பி திருப்பி படிக்கப்படுகின்றது. அதனால் நபி அவர்கள் என்ன பேர் சொன்னார்கள்? அஸ்ஸபுல் மசானி. மசானி என்ன? திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி படிக்கப்படக்கூடிய ஏழு வசனங்களும் தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஏழு வசனங்களும். இப்ப அல்லாஹு தஆலா சொல்ல போகின்றான், இப்ப ஒரு மனிதன் எந்த தோற்றத்திலே இருந்தாலும், எந்த ஆடை அணிந்திருந்தாலும், எந்த இடத்திலே தனிமையிலோ கூட்டாகவோ இருந்து அவன் அந்த தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி தொழுகையில விசேஷமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்ற தெரியுமா? ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான். புகழுக்குரிய அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான். அர்ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை மென்மேலும் புகழ்ந்து கொண்டிருக்கின்றான், எனக்கு புகழை சேர்த்துக் கொண்டே இருக்கின்றான். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை நான் ஏன் புகழுகின்றேன்? இந்த இடத்திலே மூன்று விஷயங்களுக்காக அல்லாஹுவை நாம் புகழுகின்றோம். எதற்காக? அவன் ரப்பு என்ற காரணத்தினால் நான் அல்லாஹுவை புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு பாதுகாத்து அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களையும் அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு முழுமையாக வழங்கி, அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க கேட்ட அனைத்திலிருந்தும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். நாம் அல்லாஹ் நமக்கு கேட்டு கொடுத்தவைகளை ஒரு பட்டியலிலும், கேட்காமல் அவனாக விரும்பி தெரிவு செய்து கொடுத்தவைகளையும் மறுபட்டியலும் நாங்கள் போட்டால் எந்த பட்டியல் நீண்டதாக இருக்கும் சோர்களே? அல்லாஹுடைய பேருபகாரங்களை நீங்கள் எண்ணினால், சில பேர்கள் சொல்லுகின்றார்கள் எண்ணக்கூடாது என்று, இல்ல அல்லாஹ் சொல்லுகின்றான் எண்ணுங்கள் முடிந்தால், ஆனால் அதை உங்களினால் மட்டிட முடியாது. இத்தனைதான், இத்தனை ஆயிரம் தான், இத்தனை இலட்சம் தான் என்று உங்களினால் மட்டிட முடியாத அளவுக்கு பேருபகாரங்களை, ஞாமத்துக்களை உங்களின் மீது அல்லாஹு தாலா எங்கிருந்து, தாயுடைய கருவறையிலே எப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்று நிச்சயிக்கப்பட்டீர்களோ அந்த நொடிப்பொழுதிலே இருந்து அல்லாஹு தாலா உங்களின் மீது அவனுடைய பேருபகாரங்களை சொரிந்து கொண்டே இருக்கின்றான். அது நாள்தோறும் புது புது நியமத்துகளாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. அல்லாஹுடைய நியமத்துக்கள் புது புதிதாக வந்து கொண்டே இருக்கின்றது. நேற்று அனுபவித்த நியமத்து அல்ல இன்று, காலையிலே நான் அனுபவித்த நியமத்து அல்ல மாலையிலே, இரவுலே நான் அனுபவிக்க கூடிய நியமத்து அல்ல மறுநாள் காலையிலே, அந்த நியமத்துகள் புது புது நியமத்துகளாக அப்படியே பெருகிக் கொண்டே இருக்கின்றது. அதிலே எந்த குறையும் இல்லை சகோதரர்களே. ஒரு நியமத்தை அல்லாஹ் குறைத்து விட்டான் என்று சொன்னால் இன்னும் எத்தனையோ நியமத்துக்களை கொடுக்கின்றான். ஒரு நியமத்திலே ஒரு சிறிய கலங்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், சாதாரணமாக நாம் இந்த வாழக்கூடிய இந்த இது போன்ற நாட்டிலே பாதுகாப்பான சூழலை இருக்கின்றோம், இது கொஞ்சம் அசைந்து விட்டது என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், வாழ்க்கையே ஸ்தம்பிதமாகுவது போன்றிருக்கின்றது. அல்லாஹ் சில நேரத்திலே காட்டுகின்றான். ஆகவே இந்த நியமத்துக்கள் அனைத்துக்குமாக அல்லாஹுவை புகழுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக எதற்கு புகழுகின்றோம்? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அருளாளன் என்பதற்காக வேண்டி அவனை புகழுகின்றோம். இந்த உலகத்திலே அவனுடைய அருளை அல்லாஹு தஆலா பொதுமயப்படுத்தி இருக்கின்றான். யாருக்கும் அதிலே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவனுடைய பேருபகாரங்களை, அவனுடைய அருளை அவன் அப்படியே விரித்திருக்கு. ரஹ்மத்தி வஸ்ஸி அத்குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத்தே அனைத்தையும் தாண்டி இருக்கின்றது. இன்ன ரஹ்மத்தி சபகத் கதபி, அல்லாஹு தஆலா அவனுடைய அரசிலே எழுதி வைத்திருக்கின்றான். இன்ன ரஹ்மத்தி, என்னுடைய கருணை இருக்கின்றதே, சபகத் கதபி, என்னுடைய கோபத்தை முந்தி இருக்கின்றது. இன்னைக்கு மனிதனுடைய கோபம் முந்தி இருக்குமா இறக்க முந்தி இருக்குமா? பெரும்பாலும் கோபம் தான் மிகைக்கிறது. கோபம் தான் அதிகமாக வெல்றது. எதுல? பாசமும் கோபமும் சண்டையிட்டால், போட்டி போட்டால், குடும்ப உறவுகளையாக இருக்கலாம், நண்பர்களோடு உள்ள உறவுகளையாக இருக்கலாம், எது மிகைக்கும்? எவ்வளவு அன்பாக அரவணைத்த மனைவியாக இருந்தாலும், எவ்வளவு கண்ணே மண்ணே என்று சொல்லி பார்த்த குழந்தைகளாக பிள்ளைகளாக இருந்தாலும், ஒரு சிறிய ஒரு நடவடிக்கைகள் அந்த கோபம் மிகைத்து அவனுடைய அனைத்து நன்மைகளையும் மறந்து விடுகின்றான். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்கள் அதிகம் நரகம் செல்வதற்கான காரணத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே யக்ஃபுர்னல் அஷீர், தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய கணவனுக்கு நன்றி மறுத்திருக்கின்றார்கள். அந்த கணவன் லவ் அஹ்ஸன லவ் அஹ்ஸன்த இலா இஹ்தா குன்ன தஹர், காலம் பூராக அவளுக்கு நீங்கள் நல்லுபகாரம் புரிந்தாலும் உங்களிலே இருந்து ஒரு சிறிய தவறை கண்டுவிட்டால், மாறாயிற்று உன்னை எந்த நன்மையும் பார்க்கலே என்று சொல்லிவிடுகின்றாலே, இந்த வார்த்தையின் மூலமாக பெண்கள் அதிகம் நரகம் செல்லுகின்றனர். இதே போன்றுதான் கணவன்மார்கள், காலம் பூராக அவளுக்கு அவனுக்கு காக்கி போட்டு, அவனுடைய துணிமணிகளை கழுவி, அவனை அரவணைத்து, அவனுடைய சுகதுக்கத்திலே பங்கெடுத்து எல்லாத்தையும் செய்தாலும், அவனுடைய ஏதாவது ஒரு கட்டளைக்கு அவள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால், அவனுடைய வாய்க்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் கொட்டி அப்படி அவளை திட்டி தீர்த்து விடுகின்றான். அப்ப கோபம் என்ன செய்கின்றது? மிகைத்து விடுகின்றது. ஆனால் அல்லாஹுடைய கருணைதான் மிகைக்கும். கோபத்துக்கும் கருணைக்கும் இடையில் போட்டி வந்தது என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய இரக்கம் தான் மிகைக்கும். அதற்காகவும் அல்லாஹுவை புகழுகின்றோம். மூன்றாவதாக எதற்காக புகழுகின்றோம்? மாலிகி யௌமித்தீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் என்ற காரணத்தினால் அதற்காகவும் அல்லாஹுவை நாங்கள் புகழுகின்றோம். தகுதிதானே அவன், அந்த அனைத்து தகமைகளும் அவனுக்கு இருக்கின்றது. இந்த உணர்வுலே சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்தால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வித்தியாசமான ஒரு இன்பம் இருக்குமா இல்லையா? திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி படித்தாலும் படிப்பதற்கு இன்பமாக இருக்குமேன். படைத்த ரப்புல் ஆலமீனை நான் புகழுகின்றேன், அவனை புகழக்கூடிய நேரத்தில் என்னை பற்றி ஏழு வானங்களை தாண்டி என்னை பெருமிதமாக பேசுகின்றான். என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான், என்னை மென்மேலும் புகழ்ந்து விட்டான், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அடுத்த வசனம் என்ன? நான்காவது வசனம் சொல்லுங்க, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உன்னையே வணங்கி உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொல்லிவிட்ட நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்கின்றான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னுடைய அடியான் அவனுடைய அனைத்து காரியங்களையும் என் மீது சாட்டி விட்டான். ஒரு ரிவாயத்திலே, இன்னொரு அறிவிப்பிலே, இன்னொரு அறிவிப்பிலே, எல்லாம் ஒரே மீனிங் தான். இப்படி சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அடியான் அவனுடைய அனைத்து காரியங்களையும் என் மீது சாட்டி விட்டான், அவனுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்று முழுமையாக எனக்கு சரணடைந்து விட்டான். ஏன்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம். அல்லது இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உரிய மிக முக்கியமான தொடர்பு. ஏன்? படைப்பினங்களாகிய நமக்கும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் இடையில உள்ள உறவு என்ன? உறவு இருக்குதா? ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா? இல்லை. ஒரே ஒரு தொடர்பு தான் இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹுடைய அடிமைகள், அவன் ரப், அவன் எஜமானன், நாம் அடிமைகள் என்ற தொடர்பை தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லை. இதுதான் உயர்ந்த தொடர்பு. இதைவிட உயர்ந்த தொடர்பு இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அல்லாஹுடைய நெருங்கிய மலக்குமார்களோ அல்லாஹுடைய அடியார்கள் என்று சொல்வதிலே அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், தயங்க மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள். அதான் ஆகப்பெரிய தொடர்பு. அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பிலே மிக பலமான தொடர்பு என்ன? நாங்கள் உலகத்திலே யாருக்கும் அடிமையானவர்கள் அல்ல, யாருக்கும் தலை சாய்க்கக்கூடியவர்கள் அல்ல. ரப்புல் ஆலமீன் அகிலத்தார்களின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கு மாத்திரம் சிரம்பணியக்கூடியவர்கள் என்ற அந்த சுதந்திரம் இருக்கின்றது. இதுதான் ஆகப்பெரிய சுதந்திரம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று சொன்னால் இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு. வலி அப்தி மா சஅல் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இப்ப என்னுடைய அடியான் கேட்கக்கூடியதை நான் கொடுக்க போகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ். எங்க நடக்குது சோகலே? இது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நடக்குது? எத்தனை தடவை அல்லாஹ் அவனுடைய வல்லமைக்கு ஒப்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? எத்தனை கோடான கோடி ஜனங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாள்தோறும் எத்தனை பில்லியன் தடவைகள் படிக்கின்றார்கள்? அந்த நேரம் எல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கூடாதா? என்ன கேட்க போகின்றோம் இப்பொழுது? என்ன கேட்கின்றோம்? வாழ்க்கையின் குறிக்கோளை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். ஒரு மூமின் உலகத்திலே வாழ்வதற்கான நோக்கத்தை கேட்கின்றோம். இம்மை மறுமையுடைய சுபீட்சத்தை கேட்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையின் நிம்மதியை கேட்கின்றோம். மறுமையின் நிரந்தர சுவர்க்கத்துக்கான வழியை கேட்கின்றோம். எதை கேட்கின்றோம்? ஹிதாயத்தை கேட்கின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எமக்கு நேரான வழியை காட்டி விடுவாயாக. நபிமார்கள் எந்த வழியிலே சென்றார்களோ, அந்த சித்தீக்கீன்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையாளர்கள் எந்த வழியிலே இருந்தார்களோ, உன்னுடைய இறைவாதையிலே உயிர் தியாகம் செய்த சுஹதாக்கள் எந்த வழியிலே வாழ்ந்து மரணித்தார்களோ, சாலிகீன்கள் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்கள் எதை அவர்களுடைய வாழ்வாக வழியாக தெரிவு செய்து கொண்டார்களோ, அந்த வழியை எனக்கும் நீ தெரிவு செய்து கொடுத்து அதிலே என்னை நிலைத்திருக்க செய்து விடுவாயாக. அதான் மினி. இதை கேளுங்கள், நபிக்கும் இதிலே விதிவிலக்கு இல்லை, அபூபக்கருக்கும் விதிவிலக்கு இல்லை, உமருக்கும் உஸ்மானுக்கும் விதிவிலக்கு இல்லை, எந்த ஒரு நல்லடியார்களுக்கும் விதிவிலக்கு இல்லை. எல்லா பேர்களும் கேட்டாக வேண்டும் அந்த ஹிதாயத்தை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா ஸஅல், இது என்னுடைய அடியானுக்குரியது, அவன் கேட்கக்கூடியதை நான் கொடுக்கின்றேன். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனிடத்திலே வாழ்க்கையிலே முகஸ்துதி இருந்தால் அவன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் இடத்திலே வரட்டும். ஒரு மனிதனிடத்திலே வாழ்க்கையிலே மமதையும் பெருமையும் அகங்காரமும் இருந்தால் அவன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீனை பார்க்கட்டும். ஒரு நூல் எழுதி இருக்கின்றார்கள் சோர்களே, ஆங்கிலத்திலும் அது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கும் நினைக்கிறேன், மதாரிஜுஸ் ஸாலிகீன்
ஃபி மனாசில் இயாக்க நபுது இயாக்க நஸ்தீன். அல்லாஹுடைய பாதையிலே செல்லக்கூடியவர்களுடைய படித்தரங்கள் இதிலே இயாக்கன அபுது இயாக்கன ஸ்தீன்லே மக்களுடைய ஸ்டேஜஸ் என்ன, எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க மக்கள். அருமையான நூல் படித்து பாருங்கள், அதிலே எத்தனையோ படித்தரங்கள். ஒரு மனிதனுடைய நிலை என்ன, இந்த ஏகத்துவத்திலே ஒரு மனிதனுடைய நிலை என்ன, ஏன் இயாக்கன அபுதண்டா என்ன சொல்வர்களே என்ன, அல்லாஹுவை பார்த்து நாங்கள் சொல்லுகின்றோம், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். இது என்ன, இஹ்லாஸ். அப்போ ஒரு மனிதனிடத்திலே முகஸ்துதி இருந்தால் அவன் இயாக்க நாபுதை படிக்கட்டான். இயாக்க நாபுது என்று சொன்னா அவன் அந்த இடத்துல முழுமையாக அல்லாஹுக்கு சரண்டர் ஆகி விடுகின்றான். முகஸ்துதி இல்லை, என்னுடைய அனைத்து செயல்பாடுகளும் உனக்கு மாத்திரம்தான் சொந்தம். இன்ன சலாத்தி நான் சொல்வதாக இருந்தாலும், ஒனுசுகி நான் அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும், ஒமஹியாய வாழ்க்கையிலே நான் வாழ்வதாக இருந்தாலும், ஒமமாத்தி நான் மரணிப்பதாக இருந்தாலும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இரட்சகன் அல்லாஹுக்காகத்தான். இன்றைக்கு அப்படியா அடிக்கடி நாங்கள் சொல்லுகின்றோம். சில பேர் சொல்லுவாங்க, உண்ணுவது உனக்காக, ஒடுப்பது பிறருக்காக கிடையாது, தின்றது உனக்காக, குடிப்பது கூழ், கொப்பளிப்பது பண்ணீர்னு சொல்லுவாங்களே தமிழ்ல. அப்படின்னு சொன்னா நீ எதை சாப்பிட்டாலும் யாரும் பார்க்க போறதில்லை, ஆனா எதை பார்க்க போறது, நீ அணியக்கூடிய ஆடை, நீ கட்டக்கூடிய வீடு, நீ ஏறி பயணம் செய்யக்கூடிய வாகனம், இதெல்லாம் அழகாக இருக்கிறதுல எந்த தடையும் கிடையாது மார்க்கத்திலே. ஆனால் இதை மீறி விடக்கூடாது, அழகை மீறி அது முகஸ்துதிக்காக மக்களுடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்து விடக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போன்றே ஒரு ஆடையை தூக்கி உடம்புல வைப்பதற்கு முன்னால அதை ஸ்னாப்சாட்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் முழு உலகத்துக்கும் காட்டி விட்டு தான் அன்றைக்கு மேல நாங்கள் சொன்னோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டதுக்கு முன்னாடி அதை எல்லா மக்களுக்கும் உலகமயப்படுத்தி விட்டு தான் அதை நாசு வைக்கிறது. சுபஹானல்லாஹ், இனி வயிற்றுல வலி வராமல் இருக்குமா இல்லையா, அந்த சாப்பாடு ஜீரணிக்குமா. எத்தனையோ மக்களுடைய உள்ளங்களை புண்படுத்தி விட்டு தான் இன்றைக்கு எங்களை இஃப்தார் இப்படி தான், ஒவ்வொரு நாளும் விதவிதமான இஃப்தார், 30 நாளைக்கும் 30 டிஷ். அதை காட்டி மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் புண்படுத்திட்டே சில மக்கள் நாம் வாழக்கூடிய இந்த முன்னேறிய உலகத்திலே சென்ற காலங்களிலே இந்த நாட்டிலே உள்ள அறிஞர்களிடத்திலே சில டெலிவிஷன் புரோகிராம்களில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சோமாலியா போன்ற நாடுகளிலே நோன்பை எங்களுக்கு 2 நோன்புகளை தொடர்ந்து பிடிக்கலாமா, மார்க்கத்தில் தடை அப்படித்தானே, 2 நோன்புகளை தொடர்ந்து பிடிக்க முடியாது. நபியவங்க பிடிச்சாங்க, நபியவங்க நோன்பு திறக்காம பிடிச்சாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்லா எங்களுக்கும் விசால் செய்யலாமே, அதுக்கு விசால் என்று சொல்றது, விசாலண்டா எங்களுக்கும் 2 நோன்பு சேர்த்து பிடிக்கலாமே. நபியவங்க சொன்னாங்க, முடியாது. அப்ப நீங்க பிடிக்கிற எங்களை அல்லாஹுடைய சூதரே, அந்த நன்மை எங்களுக்கும் தேவை, 2 நோன்பு சேர்த்து பிடிக்கிறது நன்மையா இல்லையா, நல்ல நன்மை. நபியவங்க சொன்னாங்க, நான் உங்களை போல இல்ல, அபீது இந்த ரப்பி யுத்இமுனி ரப்பி வயஸ்கீன், நான் அல்லாஹுடத்தில் என்னுடைய இரவை நான் கழிக்கின்றேன், அவன் எனக்கு உணவளிக்கின்றான், எனக்கு பானம் வழங்குகின்றான் என்று சொன்னால் அந்த சாப்பிட்டு பருகிய அந்த சக்தியை என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்றான், என்னுடைய உடம்பிலே அல்லாஹு தாலா ஏற்படுத்துகின்றான், அதனால் நான் விசால் செய்கின்றேன். உங்களில் யாராவது விசால் செய்ய முடியுமா இருந்தால், இது கூடிய ஒரு மசாலா, உங்களில் யாருக்காவது அந்த விருப்பம் இருந்தால், நோன்ப வாங்கு சொன்ன நேரத்தில் அவசரமா திறப்பதான் சிறந்தது, ஆனால் ஒரு மனிதன் விரும்பி இருந்தால் அவனுக்கு சஹர் வரைக்கும் விசால் செய்யலாம். இது ஒரு ஃபிக்ஹ் மசாலா, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், விசால் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது, இதுவரைக்கும் சஹர் வரைக்கும் அவனுக்கு அப்படியே விசால் செய்யலாம் விரும்பியிருந்தான். என்ன செய்ய முடியாது, சஹருடைய உணவையும் உட்கொள்ளாமல் 2 நோன்பு சேர்த்து பிடிப்பது ஹராம் உம்மத்தினர்களாகிய நமக்கு, நபிக்கு அது வலியுறுத்தப்பட்டது, நபி அவர்கள் செய்தார்கள். அப்ப அந்த நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு விசால் செய்யலாமா, நோன்ப 2 நோன்பு அப்படியே தொடர்ந்து பிடிக்கலாமான்னு கேட்டா, நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு இல்லை. இன்றைக்கு இஃப்தார் டென்ட்டுகளில் போய் பாருங்க சோர்களே, வீசப்படக்கூடிய அந்த குப்பையில கொட்டப்படக்கூடிய அளவும் மக்கள் சாப்பிடக்கூடிய அளவும் 1/3 கூட சாப்பிடப்படுவதில்லை. சுபஹானல்லாஹ். ஆகவே ஒரு மனிதன் முகஸ்துதியிலே இருந்து அவன் விடுபட வேண்டும் என்று சொன்னால், இய்யாக நஅபுத், அடிக்கடி சூரத்துல் ஃபாத்திஹாவை படிக்கிற நேரம் எல்லாம் இதை உள்ளத்தில் எடுக்கணும், இய்யாக நஅபுது இய்யாக நஅபுத் இய்யாக நஅபுத், உன்னையே வணங்குகின்றோம் உன்னையே வணங்குகின்றோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அருகன் என்ன இருக்கின்றது, என்னுடைய பணத்தினால் எதையும் சாதிக்கலாம், என்னுடைய செல்வாக்கினால் எந்த சட்டத்தையும் எனக்கு மிகைத்து வாழலாம், எந்த தவறையும் எனக்கு மறைத்து விடலாம், யாரையும் என்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்து விடலாம், என்னுடைய அறிவினால் எதையும் எனக்கு
சாதிக்கலாம் என்ற அரோகன், இந்த மமதை, இந்த பெருமை ஒரு மனிதத்தில் இருந்தால் அவன் இதை படிக்க வேண்டும். உன்னிடமே உதவி தேடுகின்றோம், உன்னுடைய உதவி என்று எனக்கு செய்ய முடியாது. அன்று தொழில்நுட்பத்திலே உச்சகட்டத்தை அடைந்த ஜப்பானிய நாட்டிலே சுனாமி அடித்த நேரத்திலே அவர்களுடைய தொழில்நுட்பத்தினால் அந்த சுனாமியை அவர்களால் தடுத்து நிறுத்த முடிந்ததா? அமெரிக்காவிலே எத்தனையோ ஸ்டேட்டுகள்ல வருடத்துக்கு 2-3 முறை அடிக்கக்கூடிய இந்த சூறாவளிகளை திசை திருப்புவதற்கு அவர்களுடைய தொழில்நுட்பத்தினால் முடியுமா? இயக்கம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம். ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் ஒரு மூமினை பொறுத்தவரையில் நபியர்கள் சொன்னார்கள், அவனுடைய செருப்பின் வாறு பட்டி அறுந்து விட்டாலும் அதற்கு அல்லாஹுடைய உதவியை நாடுபவன் தான் மூமின். எனக்கு தனித்திருந்து செயல்பட முடியாது, பாங்கு சொல்லப்படுகின்றது, பள்ளிக்கு பக்கத்திலே வீடை அமைத்து வைத்திருக்கின்றேன். சொல்லுங்கள், நன்மையை செய்வதற்கோ பாவத்திலே இருந்து விடுபடுவதற்கோ இறைவா உன்னுடைய உதவி என்று என்னால் முடியாது. அதுக்கு கஷ்டமா இறங்கி வர்றது? ஆனா அவங்கதான் கடைசிக்கு வர்றது, யாருக்கும் தவறா வழங்க கூடாது. யார் லேட் கமர்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தான் லேட் கமர்ஸ். ஜும்மாவுக்கு யார் லேட் கமர்ஸ்? பள்ளிக்கு பக்கத்தில் வீடு வச்சிருக்கிறவங்க, வீடு எடுக்கிற நேரம் மட்டும் தேடுவாங்க. என்ன செய்யறது? பள்ளிக்கு பக்கத்தில் வீடு வேணும். இதற்கே நல்லா தூங்கி கடைசி நேரத்தில் வர்றதுக்கா பள்ளிக்கு பக்கத்தில் வீடு தேடுறது? பள்ளிக்கு பக்கத்திலே வருவதை நபியவர்கள் சில சமயங்களை தடுத்தாங்க. பனு சலமா கோத்திரத்தினர்கள் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் வீடுகள் தோட்டங்கள் கொஞ்சம் எம்டி ஆகி வீடுகள் அமைப்பதற்கு வசதி கிடைத்த நேரத்தில் பனு சலிமா கோத்திரத்தினர்கள் கொஞ்சம் மஸ்ஜித் நபவிக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க. அவங்க மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் வரப்போறதாக நபிக்கு செய்தி கிடைக்கின்றது. நபி அவர்கள் அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், ஏன் பனு சலமா கோத்திரத்தினர்களே, நீங்க பள்ளிக்கு பக்கத்தில் வர்றதுக்கு விரும்புறீங்களா? சொன்னாங்க, யாரோ சொல்லலாம், ஹலத்தித்தியார், இங்க வீடெல்லாம் கொஞ்சம் எம்டி ஆகி எங்களுக்கு வீடு அமைக்கிறதுக்கான தோட்டங்கள் காணிகள் கிடைச்சிருக்குதே. நபி அவங்க சொன்னாங்க, பனி சலிமத தியாரக்கும் துக்தப் ஆசாருக்கும், நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, துக்தப் ஆசாருக்கும், உங்களுடைய அந்த காலட்டுகள் அதற்கு நன்மை எழுதப்படும். அதிகமாக எட்டுகளை வைத்து வந்தால் அதிகமாக உங்களுக்கு நன்மை எழுதப்படும். பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தா பரவாயில்ல, 4 தட்டில் இருங்க, அப்ப இறங்குற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நன்மை அதிகமாக இருக்கு. என்ன செய்யறது? அப்படி இருந்தா என்ன செய்யுங்க, படியில இறங்கி வர்றதுக்கு நன்மை இருக்குது. அதையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தடுக்கல. சுபஹானல்லாஹ், 200 மீட்டர் தூரத்திலிருந்து வர்றவரே 4 மாடியில் இருந்து இறங்குறது ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அப்படியும் வரலாம். ஆகவே சோர்களே, இப்படியாக ஒரு மனிதன் என்ன செய்வது, அவனுடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுடைய உதவியை நாடுவதுதான் இயாக்க நஸ்தாயின். இயாக்க நஸ்தாயின் என்று சொன்னா என்ன, அனைத்திலும் உதவியை தேடுவது, எந்த ஒரு சிறிய பெரிய விடயத்தில் இருந்தாலும். ஆகவே ஒரு மனிதனுடைய பெருமையை அவனுடைய உள்ளத்தில் இருந்து கலை தெரிய முடியாதா? எனக்கு அதிகம் பெருமை வருகின்றதா, அகங்காரம் ஏற்படுகின்றதா? என்னுடைய பொருளாதாரத்திலே, என்னுடைய பணத்திலே, என்னுடைய வசதியிலே, என்னுடைய செல்வாக்கிலே, என்னுடைய மனைவியிலே, என்னுடைய பிள்ளைகளிலே, என்னுடைய வாகனத்திலே, இதுல ஒரு மனிதனுக்கு பெருமை வர நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா படிக்கிற நேரத்தில் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணு, வஇய்யாக நஸ்தயீன், அல்லாஹுடைய உதவி இன்றி என்னால் எதையும் சாதிக்க முடியாது. அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கிறதா இருந்தால் நேரம் அதிகமாக போகும். ஆகவே சுருக்கமாக சொல்களே, இந்த தலைப்பில் நம்ம வேறொரு பகுதி எடுத்தோம், ஒரு பெரிய ஒரு பகுதி, அதாவது மஃபாதிஹு தத்புரில் குர்ஆன், குர்ஆனை ஒரு மனிதன் சிந்திப்பதற்கான சில கீஸ் அந்த தலைப்பு தான் எடுத்தேன். ஆனால் தலைப்பு இந்த பக்கமாக நாங்கள் என்ன நீண்ட நேரம் எடுக்கும் தலைப்பு கிடைக்கிறதா இருந்தால், அதாவது இன்னொரு பயான் சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்ஷாலா அந்த தலைப்பு நாங்கள் படிப்போம். அதாவது இப்போ சொல்லி வைக்கிறோம், என்ன குர்ஆனை ஒரு மனிதன் விளங்குவதற்கான சில கீஸ் இருக்கின்றது, சில சாவிகள் இருக்கின்றது. அதன் மூலமாக இந்த குர்ஆனை ஒரு மனிதனுக்கு சிந்திக்கலாம், இந்த குர்ஆனை ஒரு மனிதனுக்கு அதிகமாக ஆராயலாம். ஆகவே சொல்களே, இந்த குர்ஆன் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை, எங்களுடைய முழு வாழ்க்கையும் இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனுக்காக நாங்கள் வாழ வேண்டும், இந்த குர்ஆனுடன் நாங்கள் வாழ வேண்டும். ஏன், ஒரு மனிதனுடைய தனிநபர் வாழ்க்கையா இந்த குர்ஆன்ல இருக்கின்றது. ஒரு மனிதன் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு சமூக வாழ்க்கை என்று சொன்னால் அதை அழகாக அல்லாஹு தாலா எத்தனையோ சூறாக்கள் வைத்திருக்கின்றான். சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்த அந்த சூறாவை படித்து பாருங்கள். புறத்தை அல்லாஹு தாலா, புறம் பேசுவதை, அதே போன்று மக்களை ஏளனமாக பேசுவதை. இதையெல்லாம் அல்லாஹு தஆலா கடுமையாக கண்டித்து இறக்கிய அந்த அருள்மறையுடைய ஒரு சூரா. அதே போன்று குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட உள்ள இந்த தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி படிக்க வேண்டும் என்று சொன்னால், எதுக்கு வாருங்கள், நீங்கள் சிறந்த பேரண்டிங்கை படிக்க வேண்டும் என்று சொன்னா சூரத்து லுக்மான் இடத்திலே அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே உள்ள டயலோகை படித்து பாருங்கள். சூரத்து நூறு இடத்திலே வாருங்கள், இன்னும் சில பெண்களுக்கான ஒழுக்கங்களை. சூரத்துல் அஹ்சாபை எடுத்து பாருங்கள். இப்படியாக ஒவ்வொரு சூறாவையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சோர்களே, இவைகளை நாங்கள் இந்த ரமலானிலே வருமே சிலர்களுக்கு குரானை எடுத்தோம் என்று சொன்னால் எப்ப முடிக்கிறது, இந்த சூறாவை எப்ப முடிக்கிறது, இந்த ஜுசு எப்ப முடிக்கிறது, பிரச்சனை இல்லை, இப்படி ஒரு பகுதி இருக்கு நாங்கள் அடிக்கடி சொல்றது. அதே நேரத்தில் என்னுடைய திலாவத்தில், என்னுடைய குரானை நான் ஓதுவதிலே ஒரு நேரத்தை, ஒரு எனக்கு என்னுடைய உள்ளம் சிந்தனைகள் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில், அது விசேஷமாக இரவு நேரம் சோர்களே. ஏன் குரானை ஓதக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பள்ளிகளை பார்த்தோம் சொன்னா அதிகமாக மக்கள் குரான் ஓதுற நேரம் எந்த நேரம், அசருக்கு பின்னால். தவறு கிடையாது, ஆனால் குரானை அதிகமாக ஓதப்பட வேண்டிய நேரம் என்ன நேரம் தெரியுமா, இரவு நேரம். இரவு நேரம் அல்லாஹ் குரான்ல சொல்லுகின்றான், அதுவும் தொழுகையிலே ஓதுவது. குரானை எங்க ஓதணும், குரானை சும்மா ஓதுறதல்ல, குரானை ஓதுறதுல சிறந்தது ஒரு மனிதன் மனநமிட்டு ஓதுவதற்கின்றதே, இது ஆக பெரியது. யாருடைய உள்ளத்திலே குரான்ல கொஞ்சமாவது இல்லையோ அந்த உள்ளம் வந்து கல்வைத்தில் ஹரிப், ஹரிபன ஹராபான பாலான வீட்டை போன்ற. இன்றைக்கு எவ்வளவு நம்ம உள்ளத்தில் இருக்கின்றது, உள்ளத்தில் எவ்வளவு குரான் இருக்கின்றது, உள்ளத்தில் குரான் உள்ளவர்களுக்கும் குரான் அந்த புத்தக வடிவத்தில் இருக்கக்கூடிய குரான்ல குரான் இருக்கக்கூடியவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, ரெண்டு பேர் பயணம் போறாங்க, சஃபர் போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லி சும்மா, ரெண்டு பேர் பயணம் போறாங்க, இந்த ரெண்டு பேரும் பயணத்துக்கான உணவாக இரண்டு விதமான பொருள்களை தெரிவு செஞ்சிருக்கிறார். ஒருத்தர் என்ன எடுத்திருக்கிறாரு, டேட்ஸ் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தரே பொரி மாவு வச்சிருக்கிறார், இந்த ஃபிளா வச்சிருக்கிறார், ரொட்டி சுடுற மாவு. இப்ப ரெண்டு பேரும் பயணம் போனாங்க, குரானை மனநமிட்டவருக்கும் குரானை பார்த்துவதற்கும் வித்தியாசமே தான். குரானை மனநமிட்டவர் டேட்ஸ் வைக்கிற மாதிரி அவர் சாப்பிட்டு சாப்பிட்டே போயிட்டே இருப்பார். மாவு வச்சிருக்கிறவரு வண்டியை நிறுத்தி என்ன செய்யணும், மாவு பிணைஞ்சி ரொட்டி சமைச்சு சுட்டு சாப்பிட்டு தான் அவருடைய பயணம் தொடரும். இதுதான் வித்தியாசம், லேசான உதாரணம். லேசான உதாரணம் என்ன செய்யறது, டேட்ஸ் கையில வச்சிருந்தா சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். பல நாட்கள் பேரித்தம்பளத்தாலே நம்பி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, இரண்டு மூன்று மாதங்கள் தண்ணீர் பேரித்தம்பளம், ஆகவே அது ஒரு உணவு. அதனாலதான் இஃப்தாருடைய நேரத்தில் அந்த எங்களுடைய சர்க்கரை மட்டத்தை உடம்புல கூட்டுறதுக்காக வேண்டி இன்னைக்கு மெடிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்ட விடயம், அதனாலதான் டேட்ஸ் சாப்பிட சொன்னாங்க இன்னைக்கு நம்பிவங்க. அப்படி என்று சொன்னால் அப்ப டேட்ஸ் வச்சிருந்தா சாப்பிட்டு போகலாம். அப்ப குரான் ஒரு மனிதன் மனநமிட்டு வைத்திருந்தால் என்று சொன்னால் அது எப்படி அவனுக்கு உதவும், எல்லா நேரத்திலையும் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அந்த குரானை தொலை வைக்க வேண்டும் என்று சொன்னா நிறைய பேரு லொஹருக்கு அசருக்கு முந்திட்டு போறது, லொஹருக்கு அசருக்கே ரெண்டடி முந்தி பாஞ்சிட்டு போறது தொலை வைக்கிறதுக்கு. மகரிபுக்கு தோற்றத்தை பார்த்து இவரை முன்னுக்காக்கினான் சொன்னா, ஏன் மூணு சூரா தானே மெமரியில் இருக்குது, மெமரியில் என்ன இருக்குது, மிஞ்சி மிஞ்சி போனா மூணு சூரா தான், ஃபாத்திஹா குல்லது பிரபில் ஃபலக் குல்லது பிரபின்னா ஸ்கூல் போல கொஞ்சம் மிஞ்சி போனா நாலு அஞ்சு பத்து, மிச்சம் மிஞ்சி போனா அலம் தர கைஃபியில இருந்து பேக்வர்ட் அவ்வளவுதான், சூரத்துல் ஃபாத்திஹா பிளஸ் பத்து பதினொன்னு. இதை விட ஒரு சூரா மேலதிகமாக இல்லை. இமாமுக்கு தவறு போனா சொல்லி தரதுக்கு யாருமே இல்லை. அப்ப இந்த குரான் என்ன செய்ய சோர்களே, இது நீண்ட தலைப்பு, நீண்ட ஒரு தலைப்பு தான் நாங்கள் தெரிவு செஞ்சோம். அதனால சுருக்கமாக நாம சொல்றது என்னன்னு சொன்னால், இந்த குரானுடன் நாங்கள் மிக நெருங்கிய ஒரு தொடர்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏற்படுத்த வேண்டும். அதை நாங்கள் விளக்கத்தோட படிப்பதற்கு ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும், ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளையில. நீங்க ஒரு நாளைக்கு மூணு ஜூஸ் ஓதுறீங்களா, ரெண்டு ஜூஸ் ஓதுறீங்களா, பிரச்சனை இல்ல, அதுல ஒரு அரை மணி நேரத்தை எடுத்து நீங்க ஜுசு கணக்கு ஓத தேவையில்ல. இப்ப நம்ம சொன்னமே சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இந்த முறையில கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. சூரத்துல் பக்ராவுடைய ஃபர்ஸ்ட் பேஜை எடுத்து இப்படியாக நீங்க பாருங்க, அம்மேத் சாலூனை எடுத்து இப்படியாக பாருங்க, இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வித்தியாசமானதாக இருக்கும். அந்த சூறாவை முடிப்பது நோக்கமல்ல, வேகமாக இன்றைக்கு ஹாஃபிமார்கள் இருக்கின்றார்கள் மாஷா அல்லா, குரான்ல இத்துனா பக்கத்துல அதாவது ஆரம்பத்தில் இந்த வசனம் ஆரம்பிக்குது, இதுல முடியுது, நல்ல பாராட்டக்குரியதான். ஆனால் இதனுடைய மீனிங் என்ன, எதை இந்த குரான் போதிக்கின்றது, இந்த குரானுடைய வழிகாட்டல்கள் என்ன, இதை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா நிறைய பேர்கள் பூஜ்யம் என்ற மட்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைமை எங்களுக்கும் எங்களிடத்திலே மாற வேண்டும் சொல்களே. அதுவும் விசேஷமாக இந்த ரமதானுடைய காலத்திலே நாங்கள் மிக நெருங்கிய ஒரு தொடர்பை குர்ஆனுடன் ஏற்படுத்திக் கொண்டு இந்த ரமதான் முடிவதற்கு முன்னால் குர்ஆனிலே ஒரு ஜுஸ்ஐயாவது நான் ஆராய்ந்தவனாக சிந்தித்தவனாக அதிலே ஒரு பகுதியையாவது வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு நாங்கள் முற்பட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே வல்லவன் அல்லாஹுத்தால் அதற்கான நிறைய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த வசதி வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி இந்த குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.